அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 26வது அத்தியாயம் அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதை தமிழில் பொருளின் உயர் தொடர்கள் என்று கூறலாம். பொருளின் உயர் தொடர்கள், அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ற இந்த அத்தியாயத்தின் சுருக்கம். பொருளில் சப்ஸ்டன்ஸில் அடுத்தடுத்து உயரும் தொடர்நிலைகள் உண்டு. ஸ்தூல உடலுக்கு பின்னால் சூட்சும உடல்கள் உண்டு. உலகம் ஒவ்வொரு நிலையிலும் பிற நிலைகளை தன்னுள் கொண்டிருக்கிறது. ஜடத்திலும் உயர்நிலைகள் மறைந்திருக்கின்றன. உயர்நிலைகளின் தாக்கத்தால், அழுத்தத்தால் ஜடம் உயர்ந்து பரிணமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறது. ஸ்தூல உடலுக்கு பின்னால் உள்ள சூட்சும உடல்களை அறிவதன் மூலம், அவற்றை தொடுவதன் மூலம் பரிணாமம் முன் நகர்கிறது. சப்ஸ்டன்ஸ் என்றால் பொருள் என்றும், மேட்டர் என்றால் ஜடம் என்றும் புரிந்து கொள்கிறோம். மூலப்பொருளை சப்ஸ்டன்ஸ் என்றும், விளைபொருளை மேட்டர் என்றும் கருதுகிறோம். இதை பற்றியும் இந்த வேறுபாடுகளை பற்றியும் கடந்த சொற்பொழிவுகளில் ஏற்கனவே நான் பேசிவிட்டேன். அசெண்டிங் என்றால் உயர்தல், ஏறுதல் என்று அர்த்தம். சீரீஸ் என்றால் தொடர்கள் என்று அர்த்தம். உதாரணமாக 5, 6, 7, 8, 9 என்ற எண் வரிசையில் எண்கள் அடுத்து அடுத்து தொடர்ந்து உயர்கின்றன. இதை உயர் தொடர்கள், அசெண்டிங் சீரீஸ் என்று கூறுகிறோம். கணக்கில் அவ்வாறு கூறுகிறோம். 10, 20, 30 என்ற எண் தொடரும் அப்படிப்பட்டதே. 3, 5, 4, 2, 18 என்ற எண் வரிசையில் சீரான உயர்வோ தொடரோ இல்லை. இதை உயர்தொடர், அசெண்டிங் சீரீஸ் என்று கூற முடியாது. மனிதன் தவழ்வது, நிற்பது, நடப்பது, ஓடுவது என்பது ஒரு வகை உயர்தொடர். தமிழ் இனம் பெண்களை அவர்களது வயதை, வளர்ச்சியை ஒட்டி குளவி, சிறுமி, பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், மூதாட்டி என்று வகுத்துள்ளது. ஒரு பெண் குளவி, சிறுமி, மங்கை, மடந்தை என்று அடுத்தடுத்து மாறுவது ஒரு வகை உயர்தொடர். ஒரு பெண்ணை சகோதரி, சேவகி, மாணவி, மனைவி என்று வகுத்தால் அங்கு அடுத்தடுத்த உயர்தொடர் எதுவுமே இல்லை. மாடன் போன்ற சிறு தெய்வ வழிபாடு, பின் குலதெய்வ வழிபாடு, பின் சிவன் போன்ற பெருதெய்வ வழிபாடு, பின் அரூப வழிபாடு போன்றவை தெய்வ வழிபாட்டில் ஒரு வகையான உயர்தொடர்நிலை. நான் எதை வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எவரை வேண்டுமானாலும் வணங்குவேன், வழிபடுவேன் என்று கூறினால் அங்கு வழிபாடு உயர்தொடர் எதுவுமே இல்லை. பலனுக்காக காணிக்கை தருவது போன்ற சிறு முறைகளை பின்பற்றுவது, 3 நாள் பிரார்த்தனை போன்ற பெரிய முறைகளை ஏற்பது, மௌன விருப்புறுதி சைலண்ட் பில் போன்ற அகக்கட்டுப்பாடுகளை ஏற்பது, மனம் மாறுவது, சமர்ப்பணம் செய்வது போன்றவை அன்னை பக்தர்கள் வாழ்வில் உள்ள ஒரு வகையான உயர்தொடர்கள். எல்லாவற்றிலுமே இது போன்ற அடுத்தடுத்து உயரும் தொடர்நிலைகள் உண்டு. நாம் காணும் பொருளிலும், வாழும் உலகிலும் அடுத்தடுத்து உயரும் தொடர்நிலைகள் உண்டு. அபாப்பிற்கும் பரிணாமத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அதற்கான பதில் இந்த 26வது அத்தியாயத்தில் உள்ளது. மொத்தம் 14 பத்திகள் உள்ளன. ஒவ்வொரு பத்தியாக எடுத்து இப்போது ஆராய்வோம். முதல் பத்தியில் உள்ள கருத்துக்கள் ஜடத்தின் தன்மைகளான ஸ்திரநிலை, தொட முடிதல், அதன் திட மறுமொழி ஆகியன நமக்கு முக்கியமானவையாக இருக்கின்றன. பொருள் எந்த அளவிற்கு உறுதியாகவும் நிலையாகவும் தீண்ட முடிவதாகவும் உருவமுள்ளதாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம் ஜீவியத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறது. பொருள் படிப்படியாக ஜடமாக மாறுவதால் தான் நம் மனமும் வாழ்வும் நிலையான உறுதியான தொடர்ந்து இருக்கும் உருவங்களை அறிந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட முடிகிறது. வேலைக்கு போக ஆரம்பித்ததும் முதல் காரியமாக ஜடப்பொருளான ஒரு வீட்டை மாதம் மாதம் பணம் கட்டி வாங்கிவிட வேண்டும் என்பதே மனிதனின் கனவாக இருக்கிறது. வேலை கிடைத்துவிட்டது, இனி நிம்மதியாக மாதம் மாதம் வரும் வருமானத்தை பொதுநல காரியத்திற்காக செலவிடலாம், தன்னலம் இல்லாமல் இருப்பதே சுற்றுமத்தில் உயர்ந்தது என்று எத்தனை பேருக்கு தோன்றப் போகிறது? பெண்ணுக்கு வரன் பார்த்தால் மாப்பிள்ளைக்கு ஜடமான வீடு இருக்கிறதா, நிலம் உண்டா என்று கேட்க தோன்றுகிறது. வரனுக்கு வீடு, நிலம், ஜட சொத்து எதுவுமே இல்லை. ஆனால் சூட்சுமமான ஆன்மீக சொத்தான லைஃப் டிவைன் ஞானம் ஏராளமாக இருக்கிறது, அதனால் இவருக்கு பெண் கொடுக்கலாம் என்று எத்தனை பேர் முடிவெடுப்பார்கள்? பையனுக்கு பெண் பார்த்தால் பெண்ணின் ஜடமான முக அழகு, உடலின் வனப்பு முக்கியமாக படுகிறது. அவள் கொண்டு வரும் ஜடப்பொருளான சீர்வரிசையை மனம் கணக்கு போடுகிறது. நற்பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் மட்டுமே பொருட்டாக கருதி எந்த வசதியும் படிப்பும் அழகும் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எத்தனை பேர் முன் வருவார்கள்? ஜடம் என்ற ஒன்று இருந்தால்தான் மனித மனம் நிம்மதியாக தொடர்ந்து செயல்பட முடியும். பஞ்சபூதங்களில் பூமியே மிக உறுதியானது, நிலையானது, உருவமுள்ளது என்பதால் வேதம் பூமியை ஜடத்தின் குறியீடாக கொண்டது. தொடுதல் என்பது அடிப்படையான புலன் உணர்வு. சுவைத்தல், முகர்தல், கேட்டல், பார்த்தல் ஆகியன அடுத்து அடுத்து சூட்சுமத்தில் உயரும் புலன் உணர்வு தொடர்நிலை. தாழ்ந்த ஸ்தூலமானது நேரடி தொடர்பையும் உயர்ந்த சூட்சுமமானது மறைமுக தொடர்பையும் ஏற்கும். நாடகமோ தெருக்கூத்தோ நடந்தால் நடிகர்களும் ரசிகர்களும் நேரடியாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடிகிறது. அங்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. திரைப்படம் என்பது நாடகத்தை விட உயர்ந்த தொழில்நுட்பம் கொண்டது. ரசிகர்கள் திரையரங்குகளில் கூடினாலும் நடிகர்கள் நேரடியாக வருவதில்லை. அங்கு மறைமுகமான தொடர்புதான் இருக்கிறது. அங்கு சூட்சுமம் அதிகமாகிறது. ஒரே சமயத்தில் பல ஆயிரம் பேர் பல இடங்களில் சினிமா பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சி என்பது நாடகத்தை விட சினிமாவை விட அதிக தொழில்நுட்ப திறன் கொண்டது. ரசிகர்கள் வீட்டிலிருந்தே தாங்கள் விரும்பிய போது விரும்பிய நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரே சமயத்தில் பல கோடி பேர் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது. சாங்கியம் ஐந்து புலன்களுக்கும் ஐந்து பூதங்களை குறியீடுகளாக்கியிருக்கிறது. ஆகாயம், அக்னி, வாயு, நீர், நிலம் ஆகியவை பஞ்சபூதங்கள். வேதாந்தம் ஆகாயம் என்பதை மிகவும் உயர்ந்த சூட்சுமமான நிலையாகவும் பூமியை மிகவும் தாழ்ந்த ஸ்தூலமான நிலையாகவும் கொள்கிறது. தூய பொருளான ஆன்மா படிப்படியாக மாறி இறுதியான ஜட வடிவத்தை அடைந்துள்ளது. ஜடமே வேறுபாடு, பிரிவினை ஆகியவற்றிற்கு ஆதாரமாக உள்ளது. பிரிவினையை சாதிப்பதற்காகவே ஜடத்தை இறைவன் படைத்தான். பிரிக்கவே முடியாத தன்னை ஏதேதோ உபாயங்கள் மூலம், தந்திரங்கள் மூலம் பிரித்த இறைவனின் சாதனையை விட, அளவற்ற தன்னை அளவுடையவனாக ஆக்கிக் கொண்ட சாதனையை விட பெரிய சாதனையை இதுவரை எவருமே நிகழ்த்தியதில்லை. இரண்டாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். கருவறை முதல் கல்லறை வரை மனிதன் குழந்தையாக, சிறுவனாக, பதின்ம பருவத்தினனாக, வாலிபனாக, மத்தியமனாக, முதியவனாக இருப்பது போல படைப்பில் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்த உயர் தொடர் நிலைகள் இருப்பது போல ஜடத்திலும் உயர் தொடர்கள் உண்டு. ஜடம் முதல் ஆன்மா வரை உயர் தொடர் நிலை உண்டு. அன்னையை புதிதாக அறிந்த பக்தன் என்ற நிலைக்கும் பூரண யோகி என்ற நிலைக்கும் இடையே எண்ணற்ற நிலைகள் உண்டு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆன்மீக ஆணவம் இன்றி புரிந்து கொண்டு நம் நிலையை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரிக்கு வந்த புதிதில் ஸ்ரீ அரபிந்தோ சுருட்டு புகைப்பதுண்டு. அதை பார்த்த சாதகர்கள் இதில் ஏதோ ஆன்மீக ரகசியம் இருக்கிறது என்று எண்ணி தாங்களும் சுருட்டு புகைக்க ஆரம்பித்தனர். அதனால் அன்னை சுருட்டு புகைக்க வேண்டாம் என்று ஸ்ரீ அரபிந்தோவிடம் கூறிவிட்டார். தாடி வைப்பதால் மட்டுமே டால்ஸ்டாய் ஆக முடியாது. தலைப்பாகை கட்டிக்கொள்வதால் மட்டுமே விவேகானந்தர் ஆகிவிட முடியாது. ஆன்மீக பெரியவர்கள் தங்களது உயர்ந்த நிலையில் சில கட்டுப்பாடுகள், சில விதிகளை பின்பற்றுவார்கள். அது அவர்களது உயர்ந்த நிலையில் சரியாக இருக்கும். அதை பார்த்துவிட்டு தராதரம் அறியாமல் நானும் அதை பின்பற்றுவேன் என்றால் பிரச்சனை உருவாகும், அல்லது நாம் கோமாளியாக மாறிவிடுவோம். நம் நிலை என்ன என்பதை தெளிவாக அறிந்து அதற்கேற்ற சட்டங்களை பின்பற்றினால் அடுத்தடுத்த உயர்நிலைகளுக்கு செல்வது எளிதாக இருக்கும். ஜடமும் ஆன்மாவும் எதிர்முனைகளில் உள்ளன. ஜடத்திலிருந்து ஆன்மாவை நோக்கி நகர நகர ஜடத்தின் தன்மைகளை இழந்து ஆன்மாவின் தன்மைகளை பெற ஆரம்பிக்கிறோம். ஜடத்தில் இருக்கும் வரை ரூபம், தொடு உணர்வு, அளவுடைமை, ஸ்தூலம், பிரிவினை, மாற்றமின்மை, அழிதல் ஆகியவற்றை உணர்கிறோம். ஆன்மாவில் இருக்கும்போது ரூபமின்மை, சூட்சுமம், தொடாது உணர்தல், அளவின்மை, ஐக்கியம், அழிவின்மை, நெகிழும் தன்மை ஆகியவற்றை அறிகிறோம். தியான மையம் போன்ற இடங்களுக்கு வரும்போது, அங்கு இருக்கும்போது நம் மனம் விரிவதையும், ஜீவன் மலர்வதையும், உள்ளுக்குள் ஏதேதோ நல்ல மாற்றங்கள் நடப்பதையும் அறிகிறோம். அது ஒரு நிலை. வீட்டிற்கு திரும்பியதும் பழைய நிலை வந்துவிடுவதையும் காண்கிறோம். தியான மையத்தில் இருக்கும்போது எத்தனை பவித்திரமான உயர்ந்த மனநிலையோடு இருக்க முயற்சி செய்கிறோமோ அதே அளவு முயற்சியை செய்தால் ஒவ்வொரு பக்தரின் வீடும், அது எந்த நிலையில் இருந்தாலும், தியான மையம் போன்ற உயர்ந்த நிலையை எட்டிவிடும். ஜடத்தில் உள்ள சித் பிற பொருட்களில் உள்ள தன்னையே தான் எதிர்கொள்கிறது. ஆன்மா ஜடம் என்ற இரு எதிர்முனைகளுக்கிடையே எண்ணற்ற நிலைகள் உண்டு என்பது மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்து என்று இந்த பத்தியில் ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். மூன்றாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். பொருளோடு நம் உடல், புலன்களால் தொடர்பும் உறவும் கொள்வதால் நம் ஜட உடலுக்கும் இறை வாழ்விற்கும் மட்டுமே உறவுள்ளது என்று நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் பல வகையான தொடர்புகள் மற்றும் பல வகையான உறவுகள் சாத்தியமே. மனமும் வாழ்வும் ஜடத்தோடு இப்போது இருப்பதை விட வேறு வகையான உறவுகளை உண்டாக்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு செய்வதால் புதிய இயற்பியல் விதிகள், புதிய பழக்கங்கள், புதிய பொருட்கள் உண்டாக வழி ஏற்படும். திருமணமாகும் முன் ஒரு பெண் தன் தாய் வீட்டில் ராணி போல் இருப்பாள். அவள் வைத்ததே சட்டமாக இருக்கும். ஆனால் வளர்ந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் போது மனைவி, மருமகள் போன்ற புதிய உறவுகள் ஏற்படுகின்றன. புதிய உறவுகள் ஏற்படும் போது அப்பெண் புதிய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் குடும்ப வாழ்வில் குழப்பம் உண்டாகிவிடும். அன்னையை அறிந்த பின் அன்னையோடு பக்தர் என்ற உறவு நிலை ஏற்படுகிறது. அப்போது அன்னைக்கு ஏற்புடைய பழக்க வழக்கங்களை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் பக்தர் என்ற உறவை இழந்து விடுவோம். இதையும் கடந்த நிலை உண்டு. உன்னத நிலைகள், உயர்ந்த உலகங்கள் பல பல உண்டு. உயர்ந்த நிலைகளின் கட்டங்களை, சட்டங்களை, உயர்ந்த உலகங்களின் விதிகளை மனிதன் தன்னுலகில் செயல்படுத்தினால் அவன் குறைகளை இழந்து இறை உடலும் இறை மனமும் இறை வாழ்வும் பெற முடியும். உயர்நிலை சக்தி தாழ்ந்த நிலை பொருளில் செயல்படும் போது தாழ்ந்த பொருளின் சட்டங்களுக்கு ஏற்ப உயர்ந்த நிலை சக்தி தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படும். உயர்நிலை சக்தி தாழ்ந்த நிலை பொருளில் செயல்படும் போது தாழ்ந்த பொருளின் சட்டங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படும். ஆத்ரி மகரிஷியின் மனைவியான அனுசுயா கற்பு திறனில் சிறந்தவள். தன் கற்பின் திறத்தால் மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்தவள். நாரதர் அவளது பெருமைகளை பற்றி மும்மூர்த்திகளின் மனைவியரிடம் விளக்கி கூறினார். அதனால் அனுசுயா மீது அசூயை கொண்ட தேவியர் மும்மூர்த்திகளையும் அனுசுயாவை இழிவுபடுத்த தூண்டினர். மனைவி சொல்லை தட்ட முடியாத கணவன்மார்களான மும்மூர்த்திகளும் முனிவர்கள் போல வேடமிட்டுக் கொண்டு அனுசுயாவிடம் சென்று தங்களுக்கு உணவிடுமாறு வேண்டினர். அனுசுயா உணவு தர முன்வந்த போது, ஆடையின்றி உணவு தந்தால்தான் உணவை ஏற்போம் என்று கூறினர். அதிதிகள் எதை கேட்டாலும் தர வேண்டியது ரிஷி பத்னிகளின் கடமை. அதே சமயம் பிற ஆடவர் முன் ஆடையின்றி இருப்பது கற்புக்கரசிக்கு அழகும் அல்ல. தாழ்ந்த நிலையில் இருந்த மும்மூர்த்திகளோடு தொடர்பு கொள்ளும் போது உயர்ந்த சக்தியான அனுசுயா அவர்களுக்கு ஏற்ப செயல்பட நேர்ந்தது. ஆனால் தன் கற்பின் திறத்தால் மும்மூர்த்திகளையும் அவள் மூன்று கை குழந்தைகளாக மாற்றிவிட்டாள். அவர்கள் வேண்டியபடியே உணவும் தந்தாள். மும்மூர்த்திகளும் குழந்தைகளாகிவிட்டதால் பதறிப்போன மூன்று தேவிகளும் அனுசுயாவிடம் மன்னிப்பு கேட்டு விமோசனம் பெற்றனர். உயர்ந்த விதிகளை பூவுலகம் ஏற்றுக்கொண்டால் என்றோ ஒரு நாள் மனித உடல் மகத்தான மாற்றமடையும். அன்னை பூமியில் இறைவன் வெளிப்படுவான். நான்காவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். நாம் இருக்கும் ஜட உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் பொருள்களில் பல உயர் தொடர்கள் இருப்பதை காண்கிறோம். கீழே இருப்பது ஸ்தூலமாகவும் மேலே இருப்பது சூட்சுமமாகவும் தென்படுகிறது. ஜடத்திலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து நாம் அறிந்த உயர்ந்த ஆகாயத்தை அடைந்துவிட்டால் அதன் பின் என்ன இருக்கிறது? சிலர் சூன்யம் அல்லது பூஜ்யம் இருக்கிறது என்கிறார்கள். அது சரியல்ல. நம் புலன்களால் புரிந்து கொள்ளாதவற்றை நாம் சுலபமாக சூன்யம் அல்லது பூஜ்யம் என்று கூறிவிடுகிறோம். நாம் அறியாதவற்றை அறிந்தது போல பேசுவது அகம்பாவத்தின் வெளிப்பாடன்றி வேறென்ன? ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அது ஏன் நடக்கிறது, அதற்கும் நம் அகநிலைக்கும் என்ன தொடர்பு என்று மட்டுமே ஒவ்வொருவரும் காண முயல வேண்டும். ஆனால் வாழ்வின் எதிரொலி லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற பெயரில் இவன் வந்தான், இடி விழுந்தது, அவன் சிரித்தான், அதிர்ச்சி கிடைத்தது என்று நிகழ்ச்சியை தவறான முறையில் விளக்குகிறோம். அதுவே நல்ல நிகழ்ச்சி நடந்ததென்றால், நான் மாற முயற்சி செய்தேன், அன்னை அருள் செய்தார் என்று அடக்கமாக கூறுவது போல நம் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறோம். நல்லதோ கெட்டதோ அனைத்திற்கும் நாமே பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸ்ரீ அரவிந்தோவோ அன்னையோ குருவோ பேசுவது போல நாம் பேசக்கூடாது. நம் நிலை என்ன என்று அறிந்து நம் நிலைக்கேற்றபடி பேச வேண்டும். அதுவே முன்னேற்றத்திற்கான வழி. ஆகாயத்திற்கு அடுத்து ஒன்றுமே இல்லை என்றும் கூற முடியாது. அங்கு ஜடம் உண்டு என்று கூற முடியுமா என்றால் அதையும் கூற முடியாது. ஏனென்றால் அங்கு தூய பொருள் மட்டுமே உண்டு. ஜடம் என்பது மேலே உள்ள தூய பொருளின் தாழ்ந்த நிலை இறுதி வடிவம் என்பதை ஏற்கனவே அறிந்து கொண்டு விட்டோம். எனவே மேலே ஆரம்பத்திலும் ஜடம்தான் இருக்கிறது என்பதை நாம் ஏற்க முடியாது என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். எண்ணற்ற இடைப்பட்ட நிலைகளில் எல்லாவற்றிலுமே ஜீவியம் உண்டு. அந்த ஜீவியம் ஒரு முனையில் தன்னை அறியாமல் இருக்கிறது, மறுமுனையில் தன்னை முழுமையாக அறிந்திருக்கிறது. இடைப்பட்ட நிலையில்தான் ஜீவியம் வெவ்வேறு விழிப்பு நிலைகளில் உள்ளது. நாமெல்லாம் வெவ்வேறு விழிப்பு நிலைகளில் இருக்கிறோம். ஐந்தாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். மனிதனின் படைப்பின் ஆழத்தை, இருத்தலின் ஆழத்தை அறிந்த அனைத்து ஞானிகளும் ஜடத்திற்கு மேற்பட்ட உயர்ந்த சூட்சுமமான பொருட்கள் இருக்கவே இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். நமது தற்போதைய நிலையில் வெகு சூட்சுமமான பொருட்களை சூட்சுமமான நிலைகளில் அறியும் திறன் நமக்கில்லை என்றாலும், நாம் இதுவரை அறிந்து கொண்ட ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம், சத், சித், ஆனந்தம் ஆகியவற்றோடு தொடர்புடைய பொருட்களின் தொடர் நிலைகளை பற்றி நம்மால் யோசிக்கவாவது முடியும். பொருள் அடுத்து அடுத்து உயரும் போது ஒவ்வொரு நிலையிலும் அந்த நிலையின் முக்கியமான அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் பிற எல்லா அம்சங்களையும் தன்னுள் கொண்டுதான் இருக்கிறது. அன்னையிடம் வருமுன் ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் புத்தகம் எழுத அளவு கடந்த ஆசை இருந்தும் ஒரு புத்தகம் கூட வெளியிட முடியாமல் இருந்தார். அன்னையிடம் வந்தபின் அவரது நிலை சற்று உயர்ந்தது. நிலை உயர்ந்ததால் அவரால் பல புத்தகங்கள் வெளியிட்டு பிரபலமாக முடிந்தது. நம்மிடம் இருக்கும் சிறப்பான அம்சங்கள் அன்னையிடம் வந்தபின் வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிப்படுவதை காண்கிறோம். அன்னையிடம் வந்தபின் அவர் அனைத்தையும் நமக்கு உடனே கொடுத்து விட்டாலும் அவற்றை ஒரே சமயத்தில் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியவில்லை. ஏனென்றால் நம் நிலை அதை எதிர்க்கிறது. ஒவ்வொரு கட்டமாக நம் அகநிலை உயரும் போது அன்னை தந்தவற்றை, ஏற்கனவே தந்தவற்றை ஒவ்வொன்றாக பெற்றுக் கொள்கிறோம். ஒரே நிமிடத்தில் அனைத்தையும் பெற வேண்டுமானால் ஒரே நிமிடத்தில் நாம் முழுமையாக திருமுரு மாறுவதுதான் வழி. அது நடைமுறை சாத்தியமில்லை என்பதால் நாம் படிப்படியாக புதிய நிலைகளுக்கு உயர்ந்து புதிய அம்சங்களை வெளிப்படுத்தி அந்தந்த நிலைக்கு உரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆறாம் பத்தியில் உள்ள கருத்துக்கள். ஜட உலகில் அனைத்துமே ஜடப்பொருளின் தத்துவத்திற்கு உட்பட்டுள்ளது. புலன், வாழ்வு, எண்ணம் அனைத்துமே ஜடசக்தியில் தொடங்கி ஜடசக்தியின் சட்டங்களுக்கு அடிபணிந்து ஜட உலக செயல்பாடுகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு ஜடசக்தியின் சாத்தியங்களுக்கும் நிகழ்தகவுகளுக்கும் ஏற்ப தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவை ஏதேனும் புதிதாக செய்ய வேண்டுமானால் கூட ஜடசக்தியில் மறைந்திருக்கும் பரிணாம விதிகளுக்கு உட்பட்டே புதியன படைக்க முடியும். புலன் உடல் உறுப்புகள் மூலமும், வாழ்வு பிராணன் நரம்பு மற்றும் பிராண உறுப்புகள் மூலமும், மனம் மூளை மூலமும் செயல்படுகின்றன. மனமோ புலனோ வாழ்வோ இவ்வாறு அளவிற்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். ஜட புலன் உறுப்புகள் புலன் அறிவை படைக்கவில்லை. உண்மையில் புலன் உறுப்புகள் தான் படைக்கப்படுகின்றன. பிரபஞ்ச புலனறிவுக்கு புலன் உறுப்பு ஒரு நல்ல கருவி. நரம்பு மண்டலம் வாழ்வையோ வாழ்வின் வினைகளையோ எதிர்வினைகளையோ படைக்கவில்லை. நரம்பு மண்டலம் என்பதே ஒரு படைப்பு. வாழ்வின் சக்தி செயல்படுவதற்கு நரம்பு மண்டலம் ஒரு நல்ல கருவியாக உதவுகிறது. மூளை எண்ணத்தின் படைப்பாளி அல்ல. மூளை என்பதே ஒரு படைப்பாகும். அது பிரபஞ்ச மனத்திற்கு ஒரு நல்ல கருவியாக இருக்கிறது. இவையெல்லாம் தவிர்க்கப்பட முடியாத அத்தியாவசிய தேவைகள் அல்ல. இறைவன் எடுத்த முடிவை, இறைவன் ஏற்கனவே கொண்டுவிட்ட விருப்புறுதியை அடைவதற்கு இவையெல்லாம் பாதையில் பயன்படும் கருவிகள் தான், டெலியோலாஜிக்கல் தான் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். டெலியோலாஜிக்கல் என்றால் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்ட முடிவை அடைவதற்கு தேவையான கருவிகள் உபாயங்கள் கொண்ட திட்டத்தை ஒட்டி செயல்படுவது என்று பொருள். இறைவன் ஜடமாகிவிட்டு பின் பரிணாமம் மூலம் ஜடத்திலிருந்து வெளிவரும் அலகிலா விளையாட்டின் முதல் கட்டம் ஜட ரூபங்களை உருவாக்கி அவற்றின் மூலம் நாம் வாழும் உலகை ஆட்டுவிப்பது. ஏழாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். ஜடத்திற்கு அடுத்த நிலையான வாழ்வில் ஜடரூபமோ ஜடசக்தியோ நம் ஏற்ற தாழ்வுகளை நிர்ணயிப்பதில்லை. அங்கு பிராண ஆசைகளும் பிராண இச்சைகளும் நிர்ணயிக்கும் சக்திகள் ஆகின்றன. அந்த நிலையில் வாழ்வு சக்தியே உச்சக்கட்ட அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது. ஜடத்திற்கு அடுத்துள்ள வாழ்வு தன்னை அறியாத இச்சைகளற்ற செயலற்ற ஜடநிலையை போன்றது அல்ல. அந்த நிலையில் ஜடம் மனம் உட்பட அனைத்தும் தன்னை ஓரளவு அறியும் வாழ்வு சக்திக்கு அடிபணிய வேண்டும். வாழ்வு நிலையில் வாழ்வு சக்தியின் சட்டங்கள், ஆற்றல்கள், திறன்கள், அளவுடைமைகள் மட்டுமே பிரதானமாக செல்லுபடியாகும். உயர் சக்தியான மனம் வாழ்வில் செயல்பட்டு புதியன படைக்க நினைத்தால் வாழ்வு சக்தியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் எதையும் செய்ய முடியும். தாழ்ந்த சக்தி தாழ்ந்த நிலையில்தான் செயல்பட முடியும். உயர்ந்த நிலையில் தாழ்ந்த சக்தியால் செயல்பட முடியாது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் அண்ணனான ராமனுக்கும் அண்ணியான சீதைக்கும் சேவை செய்த லக்ஷ்மணன் தன் தலை நிமிர்ந்து சீதையின் முகத்தை பார்த்ததே இல்லை. அவனுக்கு சீதையின் கால்விரல்கள்தான் தெரியும். பல பெண்கள் கூடியிருக்கும் இடத்தில் யார் சீதை என்பதை முகத்தை பார்த்து அவனால் கண்டுபிடிக்க முடியாது. கட்டுப்பாட்டின் உச்சத்தை அடைந்த லக்ஷ்மணன் உயர்ந்த நிலையில் இருப்பவன். பிறன் மனை விளைந்த ராவணன் தாழ்ந்த நிலையில் இருப்பவன். உயர்ந்த நிலையில் இருந்த லக்ஷ்மணன் தன் அம்பால் போட்ட கோட்டை, மண்ணில் வரைந்த சாதாரண ரேகையை, லக்ஷ்மண ரேகையை சர்வ வல்லமை பொருந்தி இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்த ராவணனால் தாண்ட முடியவில்லை. தாழ்ந்தது உயர்ந்த நிலையில் செயல்படும் போது உயர்ந்ததற்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்பதால் தான் ராவணன் தான் கோட்டை தாண்டாமல் சீதையை தாண்டி வரச் செய்து அவளை அபகரித்தான். பிறப்பு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அது உயர்ந்த நிலைக்கு வளரும் போது உயர்ந்த அம்சங்களும் பண்புகளும் கிடைக்கின்றன. பொருள் தன் உணர்வு இன்றி அழிவுக்குட்பட்டு இருந்தாலும் அது வளர்ந்து உயர்நிலைகளை தொடும்போது அதற்கு உயர்ந்த இறைத்தன்மைகள், இறைகுணங்கள் கிடைக்கும். நாம் எங்கோ பிறந்து எப்படி எப்படியோ வளர்ந்து ஏதேதோ செய்து வந்திருந்தாலும் இன்று தூய ஆன்மீக வழியை பின்பற்றும் போது நம்மிடம் உயர்ந்த ஆன்மீக அம்சங்கள் உருவாவதை கண்டறிகிறோம். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களோடு மிதிலை நகரில் ஜானகியின் சுயம்வர நிகழ்ச்சிக்கு வருகிறார். மைதிலியின் தந்தையான ஜனக மகாராஜாவிடம் ராமனை அறிமுகப்படுத்தும் போது இவன் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன் என்று கூறுகிறார். உடனே ஜனகனின் முகம் சுருங்குகிறது. சீரும் சிறப்புமாக வளர்த்த செல்லக்கிளி சீதையை 60,000 பெண்களை மணந்த அயோத்தியின் மன்னன் தசரதனின் மகனுக்கா மனம் செய்து தர வேண்டும்? தந்தையை போல பிள்ளையும் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட ஆரம்பிக்கிறார் ஜனக மகாராஜா. அதை உணர்ந்து கொண்ட விஸ்வாமித்திரர் தசரதனின் மகனாக ராமன் பிறந்தாலும் அவனை வளர்த்து ஆளாக்கியது வசிஷ்ட முனிவர் என்கிறார். அதை கேட்டதும் ஜனகரின் முகம் மலர்கிறது. வசிஷ்டரால் வளர்க்கப்பட்டவன் என்றால் இவன் உத்தம குணம் கொண்டவனாகத்தான் இருப்பான் என்கிறார். எங்கு வளர்கிறோம் என்பது நாம் பெறும் உயர்ந்த அம்சங்களை நிர்ணயிக்கிறது. சத்திய ஜீவிய சக்தி என்பது நாம் அறிந்த சக்திகளில் மிக உயர்ந்த நிலையில் உள்ள சக்தி என்று நாம் நினைக்கிறோம். அதன் நோக்கம் ஆன்மீக பரிணாமம், பிரபஞ்ச முன்னேற்றம். தாழ்ந்த நிலையில் இருக்கும் நாம் பரிணாமத்தையோ பிரபஞ்ச முன்னேற்றத்தையோ முக்கியமாக கருதுவதில்லை. நம்முடைய ஆசைகளும் தேவைகளும் தான் நமக்கு முக்கியமாக இருக்கின்றன. பிரபஞ்சத்தையே கொடுக்க வல்ல அன்னை நம் நிலையில் செயல்படும் போது தன்னை குறுக்கிக் கொண்டு நம் தாழ்ந்த சுபாவத்திற்கு உட்பட்டு பலன் தர வேண்டியதாகி விடுகிறது. அடைமழையாக அன்னை அருளை பொழிந்தாலும் அதை நாம் நம்மிடம் இருக்கும் ஓட்டை செம்பில் பிடித்து பயனடைய நினைக்கிறோம். நம் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர முயற்சி எடுக்காமல் அன்னை என்னை தண்டித்து விட்டார், அன்னை என்னை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் மனம் வருந்துகிறோம். மேலிருந்து இறங்கும் அன்னையின் அருளை பெற வேண்டுமானால் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஜடத்தையும் பிராணனையும் மனத்தையும் உயர்நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் முதல் கட்டமாக ஜடப்பொருட்களை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் பராமரிக்க வேண்டும். பிராணனை நேர்மறையாகவும் சுமூகமாகவும் இனிமையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற கேள்விகளையும் சந்தேகங்களையும் விலக்க வேண்டும். இவற்றை செய்தாலே நம் நிலை பல மடங்கு உயர்ந்து வளர்ந்து விடும். அப்போது அன்னையின் சக்தி அந்த உயர்ந்த நிலைக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை பெரிய பலன்களை நமக்கு தரும். எட்டாவது பத்தியில் உள்ள கருத்துக்கள். வாழ்விற்கு அடுத்த உயர்நிலை மனம். மனம் என்ற நிலையில் சூட்சுமத்தன்மையும் நெகிழும் தன்மையும் அதிகமாகின்றன. அந்த நிலையில் தன்னை அறிவது என்பது வாழ்வை விட ஜடத்தை விட அதிகமாக உள்ளது. ஜட புலன்களுக்கும் ஜட பொருளுக்கும் உள்ள உறவை போன்றதொரு உறவு மனப்புலன்களுக்கும் மனமால் ஆன பொருளுக்கும் இந்த நிலையில் உருவாகிறது. ஆனால் இங்கு உறவு சூட்சுமமானதாக இருக்கிறது. மனமே இங்கு பிரதான அதிகாரி. மன உலகில் ஜடமும் வாழ்வும் மனதிற்கு கீழ்ப்படிய வேண்டும். சமீபத்தில் வடகிழக்கு இந்திய மாநிலம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சி செய்தித்தாள்களில் வந்தது. தொலைபேசி துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் பழங்குடி மக்கள் வசிக்கும் இடம் ஒன்றிற்கு தொலைபேசி இணைப்பு தருவதற்காக சென்றார். அது காட்டுப்பகுதி. அவர் சீக்கிரமாகவே சென்று விட்டார். அவருடைய பணியாட்களும் பியூனும் நகரத்திலிருந்து அங்கு வந்து சேர நேரமாகும் போல தோன்றியது. நேரத்தை வீணடிப்பானேன், நாமே கம்பியை இழுக்கலாமே என்ற கடமை உணர்வோடு அங்கிருந்த ஒரு பாறாங்கல்லின் மீது ஏறி கம்பியை அவரே இழுக்க ஆரம்பித்தார். அடுத்த நிமிடம் கையில் வேல் கம்போடு 10-20 ஆதிவாசிகள் அவரை கல்லின் மீதிருந்து அடித்து இறக்கி கை கால்களை கட்டி போட்டனர். ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். இந்த பாறாங்கல் எங்களது தெய்வம், அதன் மீது கால் வைத்ததால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று பழங்குடி மக்கள் அதிகாரியிடம் தெரியப்படுத்தினர். எங்கள் குலத்தலைவருக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறோம். வெளியூரிலிருந்து அவர் வந்து சேர்ந்ததும் உங்களுக்கு மரண தண்டனை தருவதா அல்லது கை கால்களை மட்டும் வெட்டி விடுவதா என்று தீர்மானிக்கப்படும் என்றனர். இவர்களுக்கு போய் நல்லது செய்து வந்தனே என்று மனம் நொந்து போன அதிகாரி தன்னுணர்வின்றி 2 மணி நேரம் அப்படியே மயங்கி கிடந்தார். அதன்பின் மேலத்தாளங்கள் முழங்க பழங்குடி தலைவர் அங்கு வந்தார். பழங்குடி தலைவரை பார்த்த அதிகாரி திகைத்து போனார். அந்த தலைவர் அதிகாரியின் கீழ் பணிபுரியும் பியூன். தான் அதிகாரி, தனக்கு கீழே பணி செய்பவன் தான் இந்த பியூன் என்ற உணர்வு அதிகாரிக்கு சட்டென்று வந்தது. டேய், என் கட்டுகளை அவிழ்த்து விடுடா என்று அதிகாரமாக கூறினார். பியூனாக வேலை பார்க்கும் பழங்குடி தலைவன் பாய்ந்து வந்து கட்டுகளை அவிழ்த்து விட்டான். வேலை நேரத்தில் அலுவலகத்தை விட்டு இங்கு ஏனடா வந்தாய் என்று சத்தம் போட்ட அதிகாரி பழங்குடி தலைவனுக்கு ஒரு நாள் வேலை நீக்க உத்தரவு பிறப்பித்து விட்டு அவனையே சைக்கிள் ஓட்டச் சொல்லி பின்னால் உட்கார்ந்து தன் ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டார். கீழ்நிலை சக்தி உயர்நிலை சக்தியை கட்டுப்படுத்துவது போல தோற்றம் தந்தாலும் உயர்நிலை சக்தி தன் உணர்வு பெற்றால் கீழ்நிலை சக்தி உடனே கட்டுப்பட்டுவிடும். நம் வாழ்வையும் மனத்தையும் ஜட உலகம் கட்டுப்படுத்துவது போல தோன்றினாலும் நம் மனம் நம் ஜீவியம் நம்மை யார் என்று உணர்ந்து கொண்டு விட்டால் ஜடம் நமக்கு உடனே கட்டுப்பட்டுவிடும். அதற்கடுத்த நிலையில் தூய சத்திய ஜீவியமும் சத்திய ஜீவியத்திற்கு அடுத்த நிலையில் ஆனந்தமும் ஆனந்தத்திற்கு அடுத்த நிலையில் சித்தும் சித்திற்கு அடுத்த நிலையில் சத்தும் உள்ளன. இந்த உயர்நிலைகளைத்தான் நம் வேத ரிஷிகள் ஒளிமயமான இறைவனின் உலகம் என்றும் இந்த உலகங்களே அமரத்துவத்தின் ஆதார அடிப்படை என்றும் கூறினர். பிற்கால இந்திய மதங்கள் இவற்றையே பிரம்மலோகம் என்றும் கோலோகம் என்றும் அழைத்தன. இந்த உயர்நிலைகள் அனைத்துமே இறைவனின் அகவெளிப்பாடுகள். மனிதனின் ஆன்மா இந்த உயர்நிலைகளை எட்டும் போது ஆத்மா விடுதலை பெற்றதாக மனிதன் உணர்கிறான். பரிணாமத்தில் அடுத்த அடுத்த உயர்நிலைக்கு போகும்போது திறனும் சக்தியும் உயர்கின்றன. உதாரணமாக நமக்கு தெரிந்த தசாவதாரங்களை எடுத்துக்கொள்வோம். சத்திய யுகத்தில் முதல் 4 அவதாரங்களும், திரேதா யுகத்தில் அடுத்த 3 அவதாரங்களும், துவாபர யுகத்தில் 8வது 9வது அவதாரங்களும் நிகழ்ந்தன. கலியுகத்தில் 10வது அவதாரம் உண்டு என புனித நூல்கள் கூறுகின்றன. முதல் அவதாரம் மச்ச அவதாரம், நீரில் மட்டுமே வாழக்கூடிய மீன். மனித குலத்தை, தாவர விலங்கினத்தை பெரும் படகொன்றில் ஏற்றி பிரளயத்திலிருந்து காத்தது, வேத நூல்களையும் காத்தது. அதன்பின் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்த போது மந்தார மலையின் பாரத்தை தாங்க இறைவன் ஆமையாக கூர்ம அவதாரம் எடுத்தார். மீன் நீரில் மட்டுமே வாழும் திறன் பெற்றது. அடுத்த உயர்ந்த அவதாரமான ஆமையோ நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது. 3வது அவதாரம் வராக அவதாரம், நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய பன்றி ஹிரண்யாக்ஷனை வென்று பூமியை சமுத்திரத்திலிருந்து மீட்டது. இந்த வராக அவதாரம் நிலத்தில் வேகமாக ஓடக்கூடியது, ஆமையால் ஓட முடியாது. முதல் 3 அவதாரங்களும் மிருகங்கள். 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் மனிதன் பாதி மிருகம் பாதியான பிறவி. பக்த பிரகலாதனின் அசுர தந்தையான ஹிரண்ய கசுபுவை அழித்தது. இந்த பிறவி மிருகத்தை விட உயர்ந்த மனித பிறவியின் சில அம்சங்களை தன்னுள் கொண்டிருந்தது. அதன்பின் வந்த வாமன அவதாரம் மனித பிறவிதான் என்றாலும் ஜடத்தில் குறையுள்ள குள்ள பிறவி. 3 அடி நிலம் கேட்டு முதலடியை விண்ணிலும், 2வது அடியை பாதாளத்திலும் வைத்து, 3வது அடியை அசுரனான மகாபலியின் தலையில் வைத்து அவனை அழித்தார். 6வது அவதாரமான பரசுராமர் ஜட உடலில் குறை எதுவுமே இல்லாதவர் என்றாலும் குணத்தில் குறையுள்ள பிறவி. தன் தந்தையான ஜபதக்னி முனைவரை வளர்த்த காமதேனுவை கவர்ந்த மன்னன் காத்தவீரிய அர்ஜுனன் மீது கடும் கோபம் கொண்டு அவனை அழித்தார். அத்தோடு நிற்காமல் 500,000 சத்திரியர்களை கொண்டு குவித்தார். முந்தைய பிறவிகளை விட உயர்ந்த அம்சங்கள் உண்டு என்றாலும் இவரிடம் ஒரு குறை இருந்தது, குணக்குறை இருந்தது. அதன்பின் வந்த ராமாவதாரத்தில் உடல் குறைகளோ குணக்குறைகளோ இல்லாத மனிதனாக வந்து ராவணனை அழித்தார். ஆனால் மனிதனின் ஆசா பாசங்களோடு தான் இறைவன் என்பதை அறியாமல் அறியாமையோடு அரசனாக வாழ்ந்தார். அதற்கும் அடுத்த உயர்ந்த நிலையான கிருஷ்ணாவதாரத்தில் மனித உறவில் வந்தாலும் தன்னை இறைவன் என்ற பிரஜையோடு கிருஷ்ணன் இருந்தார். தர்மத்தை நிலைநாட்ட உலகம் கண்டிராத மகாபாரத யுத்தத்தை நடத்தினார். புத்தராக அவதரித்த போது அரச பதவியை விட்டு துறவரத்தை நாடினார். தர்மத்தை நிலைநாட்ட போர்களை நிறுத்த சொன்னார். கிருஷ்ணரோ போரை நிகழ்த்தினார், புத்தரோ போர்களை நிறுத்த சொன்னார். பிற அவதாரங்கள் பாரத அளவிலேயே செயல்பட்ட போது, கிருஷ்ணரும் பாரத கண்டம் அளவிலேயே செயல்பட்ட போது, புத்தர் பல நாடுகளை தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார். அவதாரத்தின் நிலை உயர உயர அவர்களின் வீச்சும் ஆற்றலும் ஆளுமையும் அதிகமாகின்றன. 10வது அவதாரத்தை பற்றி சொல்ல இப்போது என்னிடம் ஒன்றுமில்லை. தசாவதாரத்தை பற்றி சுருக்கமாக சொன்னேன். நேரம் இருப்பவர்கள் விரிவாக ஆராய்ந்தால் அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள் இதற்கு பொருத்தமாக வருவதை கண்டறிவார்கள். 9வது பத்தியில் உள்ள கருத்துக்கள், அடுத்தடுத்து உயரும் தொடர்நிலைகளில் ஒரு மகத்தான இணக்கம், சுமூகம், ஒத்திசைவு, ஹார்மனி உள்ளது. அளவுடைமையில் அடைப்பட்டிருக்கும் மனித ஜீவியத்திற்கு இவையெல்லாம் புரியாத புதிர்களாக இருக்கின்றன. சத்தும் சித்தும் சக்தியும் ஆற்றலும் பொருளும் ஒவ்வொரு நிலையிலும் கீழிறங்கி பின் மேலெழுகின்றன. நிலை உயர உயர சூட்சுமம் அதிகமாகிறது. சூட்சுமம் அதிகமாகும் போது பொருள் மேலும் நிலையானதாகவும் அதிக தெளிவுள்ளதாகவும் அதிக திறனுள்ளதாகவும் அதிக நெகிழும் தன்மை உடையதாகவும் அதிக வாய்ப்புள்ளதாகவும் தோன்றுகிறது. ஜடம்தானே நிலையானது, பிற எப்படி நிலையாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழலாம். நம் நிலை தாழ்ந்ததாக இருக்கும் போது ஜடமும் ஜடவுடலும் நிலையானது போல தோன்றும். நம் நிலை உயரும் போது ஆன்மா ஜடத்தை விட நிலையானது என்பது தெரியும். இதற்கு உதாரணமாக கொள்வதென்றால், ஜட உடலுக்கு அழிவு உண்டு. விவேகானந்தரின் உடல் காலத்தில் அழிந்தது, ஆனால் அவரது ஆன்மா ஜடமாக தொடர்ந்து இருந்து ஸ்ரீ அரவிந்தோவுக்கு வழிகாட்டியது என்பதை நாம் எல்லாம் ஏற்கனவே அறிவோம். ஒவ்வொரு உயர்நிலையிலும் ஒரு சிகரம் உண்டு. அந்தந்த சிகரங்களை எட்டும் போது நம் அனுபவம் அதிகமாகிறது, ஜீவியம் மேலும் விரிகிறது, அகவாழ்வு மேலும் வளம் பெறுகிறது. திருமணமானதும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஜடமான உடல்கள் மூலம் தொடர்பு கொண்டு ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள். இளமையில் ஜடவுடல் ரீதியான தொடர்பு பிரதானமாக இருக்கிறது. அது அளவிற்கு உட்பட்டதாகவும் தற்காலிகமானதாகவும் அழியக்கூடியதாகவும் இருக்கிறது. அடுத்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பது நிகழ்கிறது. நிகழ வேண்டும், நிகழ்கிறதா இல்லையா தெரியவில்லை, நிகழ வேண்டும். அப்போது கணவன் மனைவியின் உணர்ச்சிகளையும் மனைவி கணவனின் உணர்ச்சிகளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி அனுசரித்துக் கொள்ளும் போது தாம்பத்தியம் அடுத்த கட்ட சிகரத்திற்கு நகர்கிறது. அப்போது குடும்ப வாழ்வில் இனிமையும் பரஸ்பர பிரியமும் அதிகமாகின்றன. சுமூகம் அதிகமாகும் போது வாழ்வில் வளமும் அதிகமாகிறது. அதற்கும் அடுத்த உயர்ந்த கட்டத்தில் ஒருவர் மனதில் உள்ளதை மற்றவர் அறிந்து நடக்கும் திறன் ஏற்படுகிறது. அடுத்தடுத்த உயர்ந்த நிலைகள் அதிகமான இன்பத்தை அதிகமான சுமூகத்தை தந்தாலும் நீ வேறு நான் வேறு என்ற பிரிவினை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒருவரது ஆன்மா மற்றவரது ஆன்மாவை தீண்டும் போதுதான் பிரிவற்ற அழியா பெருங்காதல் நிலை உருவாகிறது. நாம் எந்த நிலையில் இன்று இருந்தாலும் சிறிது முயற்சி எடுத்தால் அடுத்த கட்ட இனிமையான குடும்ப வாழ்வை அனுபவிக்க முடியும். அதற்கு சிறிது முயற்சியும் சிறிது மாற்றமும் மட்டுமே தேவைப்படுகின்றன. 10வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். இந்த உயர் தொடர் நிலைகள் ஜட உலகில் வாழும் நம்மை எந்த வகையில் பாதிக்கின்றன? ஒவ்வொரு உலகமும் தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று சேராததாக, ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியாததாக, வெவ்வேறு பொருளால் ஆனதாக இருந்தால் பிற உயர்நிலை உலகங்கள் நம் ஜட உலக வாழ்வை பாதிக்க முடியாது. அவற்றால் நம்மை ஒன்றும் செய்யவும் முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், அனைத்து உலகங்களும் அனைத்து உயர்நிலை தொடர்களும் ஒரே பொருளாலான ஆன்மாவால் ஆனவை, பிரிக்க முடியாத ஐக்கியம் கொண்ட இறைவனால் ஆனவை. இறைவனின் பல்வேறு தத்துவங்களின் தொகுப்புதான் தொடரில் உள்ள ஒவ்வொரு நிலையும். எல்லா தத்துவங்களும் ஒன்று கூடி உருவானதின் இறுதி வடிவமே ஜடம். இறுதி வடிவமே அடிப்படையானது, அதுவே மிக மிக முக்கியமானது. அது சரியாக இல்லை என்றால் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்தலில் தேக்கம் ஏற்படும். அன்னை பாண்டிச்சேரிக்கு வந்தபோது ஸ்ரீ அரவிந்தோ வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார். அவருக்கு சொந்தமாக ஜடமான வீடு ஒன்று வேண்டும் என்று அன்னை வாங்கி வந்தார். பிரபஞ்சத்திற்கே அதிபதி பிரிவு என்பதையே அறியாத இறைவனின் ஒரு பகுதி என்று பக்தர்களால் அறியப்படும் ஸ்ரீ அரபிந்தோவிற்கு சொந்தமாக வீடு இல்லை என்று அன்னை வீடு வாங்கி தந்தார். சூட்சுமமான அன்னை சக்தி ஓரிடத்தில் ஒருமுகப்பட்டு பக்தர்களுக்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காகத்தான் தியான மையம் சொந்தமாக ஜடத்தாலான கட்டிடத்தை வாங்குவது அவசியமாக இருக்கிறது. இதிலிருந்து ஜடத்தின் முக்கியத்துவம் நமக்கு புரியும். ஜடத்தில் உள்ள ஒவ்வொரு துணிக்கிலும் ஒவ்வொரு அணுவிலும் எல்லா தத்துவங்களும் உள்ளன. படைப்பில் ஜடமே இறுதியானது என்பதால் பரிணாமத்தில் அதுவே முதலாவதாக இருக்க முடியும். அனைத்து உலகங்களும் சக்திகளும் நிலைகளும் உள்ளிருப்பதால் அவை அனைத்தும் பரிணாமத்தில் ஜடத்திலிருந்து வெளிவரும். ஜடம் என்பது வெறும் சூரிய சந்திர மண்டலம் அல்ல, வாயுக்களை வேதி பொருட்களை மட்டும் வெளிப்படுத்துவது அல்ல. ஜடம் தன்னுள் மறைந்திருக்கும் உயர்நிலைகளை வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் ஆகியவற்றை அடுத்தடுத்து வெளிப்படுத்த வல்லது. உயர்நிலை சக்திகளின் உந்துதலால் தான் பரிணாமமே ஜடத்தில் நிகழ்கிறது. உயர் சக்திகள் கீழ்நிலையில் இருப்பது கீழ்நிலை முன்னேறுவதற்கான வாய்ப்பு. மேலிருந்து சக்தி கீழிறங்கினால் கீழிருப்பது உயர உதவியாக இருக்கும். உயர மறுத்தால், மாற மறுத்தால் தாழ்ந்தது தகர்க்கப்படும். 11வது அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள். ஜடம் பரிணாமத்தால் உயர்வது மட்டுமே முடிவில்லை. ஜடத்திலிருந்து வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் வெளியான பின் அவை ஒவ்வொன்றும் பரிணாமத்தின் மூலம் மேலும் உயரும். அவை சுயப்பிரக்ஞை பெற்று தங்கள் வித்துக்களை வெளிப்படுத்தும். மேலிருந்து புதிய உயர்ந்த சக்திகள் கீழிறங்கும் போது அவை மலர்ந்து தங்கள் நிலையில் முழுமையடையும். உயர் சக்திகள் கீழிறங்கும் போது அவற்றால் நன்மை பெற ஜடம் போன்ற தாழ்ந்த சக்திகள் தங்களை திறக்க வேண்டும், ஏற்பு திறனை பெற வேண்டும். உடல், வாழ்வு, மனம், ஜீவியம் ஆகியவற்றை திறக்கும் திறனும் ஏற்பு திறனும் ஏற்கனவே நம்மிடம் உள்ளன. நம்மிடம் ஏற்கனவே ஏற்பு திறன் இருக்கிறது என்று ஸ்ரீ அரபிந்தோ அறுதியிட்டு கூறுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மிடம் ஏற்பு திறன் இருக்கிறது என்பதை நம்பி அதை வெளிப்படுத்த வேண்டும். உண்மை மட்டுமே பேசுவது, சுமூகத்தை எந்த நேரமும் உருவாக்குவது, இடையறாத அன்னை நினைவு கொள்வது போன்றவற்றை பின்பற்றினால் நம்மிடம் ஏற்கனவே மொட்டாக உள்ள ஏற்பு திறன் ஆயிரம் இதழ் கொண்ட மலராக விரியும். 12வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். பரிணாமம் என்பது ஜடமான உடலில் மட்டுமே நிகழ முடியும் என்பது உண்மையானால் மனிதன் தற்போது அடைந்திருக்கும் முன்னேற்றமே அதிகபட்ச சாத்தியமாக இருக்கும். ஆனால் அது உண்மையல்ல. பழம்பெரும் மறைஞான சாஸ்திரங்களின்படி நாம் காணும் உடல் நமது முழுமையான ஜட உடல் அல்ல. வேதாந்த ஞானத்தின்படி நம் ஜீவன் ஜடம், பிராணன், மனம், விஞ்ஞானம், ஆனந்தம் போன்ற என்ற ஐந்து அணுக்குகளால் ஆனது. இந்த ஒவ்வொரு நிலைக்கும் பொருத்தமான ஆன்மாவின் நிலை உண்டு என்றும் வேதாந்த ஞானம் கூறுகிறது. பிற்கால உளவியல் துறை நம் ஜட உடல், சூட்சும உடல், காரண உடல் ஆகிய மூன்றும் வேதாந்த ஞானம் கூறும் ஐந்து வகை பொருட்களால் செய்யப்பட்டது என்று அறிவித்தது. ஆன்மா ஒரே சமயத்தில் எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றும் வேதாந்த ஞானம் கூறுகிறது. நாம் இவற்றையெல்லாம் அறியாமல் மேற்பரப்பில் இருக்கிறோம். நாம் முயன்றால் இவற்றையெல்லாம் நம்மால் அறிய முடியும். இவற்றை சாத்தியிருக்கும் கதவுகளை திறக்க முடியும். இவற்றை மூடியிருக்கும் திரைகளை கிழித்தெறிய முடியும். வெகு காலத்திற்கு முன்பே ஹத யோகிகளும் தாந்திரிக யோகிகளும் ஜடத்தை, அதிலுள்ள வாழ்வை ஆழ்வதை சாதித்து விட்டனர். உடலில் ஆறு நரம்பு மையங்களையும் வாழ்விலும் மனத்திலும் அவற்றோடு தொடர்புடைய ஆறு சூட்சும மையங்களையும் ஏற்கனவே கண்டறிந்து விட்டனர். மூடப்பட்டிருக்கும் இந்த மையங்களை, இந்த சக்கரங்களை முறையான பயிற்சி மூலம் திறக்க முடியும் என்று அறிந்து கொண்டு விட்டனர். அறிவியல் பிராணசக்தியை உடலிலிருந்து பிரிக்கவே முடியாது என்று கூறுவது தவறு என்பதை ஹதயோகிகள் நிரூபித்துள்ளனர். பவித்ரா என்ற பிரெஞ்சு சாதகர் ஸ்ரீ அரபிந்தோவோடும் பின் அன்னையோடும் இருந்தவர். மங்கோலியாவில் புத்த மதம் ஒன்றில் தீவிர ஆன்மீக பயிற்சி பெற்றவர். அவர் 1969 தாந்திரீக யோக முறையில் தன் ஜீவனை, தன் பிராணனை, தன் உயிர் சக்தியை முழு தன் உணர்வோடு தன் உடலை விட்டு பிரித்து அன்னையோடு கலக்கச் செய்தார். அதுபோன்ற அற்புதமான செயலை தான் இதுவரை கண்டதே இல்லை என்று அஜெண்டாவில் பவித்ராவை பாராட்டி அன்னை பேசுகிறார். உயர்ந்த நிலையை எட்டியவர்களால் இயற்பியல் விதிகளை எளிதாக மீற முடியும். ஸ்ரீ அரவிந்தோ சிறையில் இருந்தபோது தீவிர யோகம் செய்து நாராயண தரிசனம், சத்திய ஜீவிய தரிசனம் பெற்றார். அப்போது ஒரு நாள் தியானம் செய்யும் போது அவரது உடல் புவியீர்ப்பு விதிக்கு மாறாக இயற்பியல் சட்டத்திற்கு எதிராக அந்தரத்தில் இருந்ததை சிறை அதிகாரி கண்டு திடுக்கிட்டு போனார். ஸ்ரீ அரவிந்தோ தான் எதிர்பாராமல் நடந்த நிகழ்ச்சி அது என்கிறார். உண்மையான உயர் நிலையில் இருப்பவர் இயற்பியல் விதிகளை மதித்துத்தான் நடப்பார். ஒருபோதும் அந்த விதியை மீறாமல் கட்டுப்பாட்டுடன் இருப்பார். மந்திர மாயங்களும் தந்திரங்களும் செய்ய மாட்டார். ஸ்ரீ அரவிந்தோவை கொசுக்கள் கடித்து அதனால் அவர் உடல் துன்பப்பட்ட போது அன்னை தன் யோக சக்தியை பயன்படுத்தி கொசு இனத்தையே அழிக்க முற்பட்டார். ஆனால் ஸ்ரீ அரவிந்தோ அவ்வாறு செய்யக்கூடாது என்று அன்னையை தடுத்து விட்டார். அதனால் அன்னை பிரான்சில் இருந்து கொசு விரட்டும் புகை மருந்தை தருவித்து அதை ஸ்ரீ அரவிந்தோவின் அறையில் பயன்படுத்தினார். 13வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். உளவியல் அறிஞர்களும் ஹதயோகிகளும் தாந்திரிகவாதிகளும் வேதாந்த ஞானிகளும் வேத ரிஷிகளும் பற்பல கருத்துக்களை கூறினாலும் இவை அனைத்துமே ஒரு பெரிய உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அந்த உண்மை நாம் காணும் ஜட உடலின் பின்னே அதைவிட பெரிய மெய்யான ஒன்று உள்ளது என்பதாகும். நம் ஜட உடல் முடிவானதல்ல, அது ஒரு ஆரம்ப புள்ளிதான். நம் மனத்தில் ஏதோ ஒரு சமயம் திடாரண ஆழ் மனத்தையோ உன்னத மனத்தையோ அறிகிறோம் அல்லது பிறர் அறிந்ததாக கேள்விப்படுகிறோம். அதுபோலவே நம் உடலுக்கடியிலும் மேலும் பெரிய சூட்சும உடல்கள் உண்டு. அவற்றின் சட்டத்திட்டங்கள் வேறானவை. நாம் அவற்றை அறிய முடியும். நம் ஜீவியம் அந்த உடல்களை, அந்த நிலைகளை அடைந்தால் நம்மால் அந்த சட்டங்களை அறிந்து நம் வாழ்வில் அவற்றை பயன்படுத்த முடியும். அதை செய்ய முடியுமானால் நாம் நம் தற்போதைய உடலின் அளவுடைமையிலிருந்து, அது ஏற்படுத்தும் தடைகளில் இருந்து விடுபட முடியும். வாழ்வுக்கும் மரணத்திற்கும் நடுவே அல்லாடும் மிருக வாழ்விலிருந்து உயர்தர வாழ்விற்கு நம்மால் மாறிக்கொள்ள முடியும். இதுவரை அறிந்து கொண்டவற்றை ஆராய்ந்து பார்த்தால் அடுத்தடுத்த உயர்தொடர்கள் இருக்கின்றன என்பதையும், அவற்றை நம்மால் எட்டி தொட முடியும் என்பதையும் தர்க்கபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். 14வது பத்தியில் உள்ள கருத்துக்கள். இவ்வளவு நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று தொடர்நிலைகள் பின்னி இருப்பதால் மற்ற நிலைகள் எல்லாம் இறைத்தன்மை அடைய முடியும், நம் ஜடநிலை மட்டும் அதை அடைய முடியாது என்று நினைப்பது தர்க்கத்திற்கு புறம்பானது. அந்த கருத்து பொருத்தமற்றது. மனிதன் உடலில் இருந்து சத்திய ஜீவியத்திற்கு மாறுகிறான் என்றால் அதே போல சத்திய ஜீவனின் காரண உடலும் மாற முடியும். சத்திய ஜீவன் தாழ்ந்த அம்சங்களை உயர்ந்த அம்சங்களாக மாற்றி அமைத்து இறை மனத்தை, இறை வாழ்வை உருவாக்க முடியும். ஜட உடலில் மட்டுமல்லாமல் பரிணாமம் உயர் ஜீவியத்திலும் சாத்தியம் என்பதால் ஜட உடலில் இறை வாழ்வு சாத்தியம் என்று புரிகிறது. அது நிகழ்ந்தால் மரணத்தை வெல்ல முடியும். அமரத்துவத்தின் தலைவன் ஆனந்த சோமபானத்தை மனோமயமான வாழ்வில் ஊற்றி நிரப்புவான். அப்போது நம் வாழ்வு அழகியதாக, அழிவற்றதாக மாற ஆரம்பிக்கும். இறைவன் அப்போது நம்முள் நுழைந்து நிலைத்து வாழ்வான் என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். நாம் அனைவரும் நம்மை அறியாத தாழ்ந்த நிலையில் இருந்தோம். இறைவனின் அன்பால் அன்னை என்ற உயர்ந்த நிலைக்கு வரும் வரத்தை பெற்றுவிட்டோம். இன்னும் வரவில்லை என்றாலும் அந்த நிலைக்கு வர முடியும் என்ற வரத்தை பெற்றுவிட்டோம். மேலிருந்து சக்தியும் ஒளியும் அருளும் கீழிறங்கிவிட்டன. தாழ்ந்த நிலையில் இருக்கும் நாம் நம்மை திறக்க வேண்டும். சத்தியத்தை, ஒளியை, அருளை இடைவிடாது ஏற்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நாம் அனைவரும் அடுத்தடுத்த உயர்நிலைகளுக்கு நம் ஜீவியத்தை உயர்த்த முடியும். இனிவரும் நாட்களில் அதை செய்வோம். நன்றி, வணக்கம்.
மிகவும் கடினமான சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு மிகவும் தெளிவாக இருவரும் உரையாற்றினார்கள். முதலில் சார் கேரி ஜேக்கப்ஸ் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் அனைத்து தியான மையங்கள் சார்பாக எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை இப்பொழுது முடிவுரை செய்கிறோம்.